ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம், அத்தியாயம் 49 முதல் 51 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன் பின் சிவபெருமான் பார்வதி பிராட்டி அருகில் இருக்க நான் கூற அக்னி பிரதிஷ்டை செய்து ருக்கெஜர் சாமவேத மந்திரங்களை கூறி அக்னியில் ஹோமம் செய்தார். அப்பொழுது பார்வதியின் உடன்பிறப்பான மைனாக பர்வதம் பார்வதியின் இரு கைகளிலும் நெற்பொறியை தர சிவபிரான் அவளது இரு கைகளையும் தன் இரு கைகளால் பிடித்துக் கொள்ள பார்வதி மந்திரம் கூற அப்பொறியை அக்னியில் ஆகுதி செய்தார். அதன்பின் நானும் மற்ற முனிவர்களும் சிவை சிவன் திருமணத்தின் மீதிச் சடங்குகளை நிறைவு செய்தோம். தம்பதிகள் இருவரும் துருவ நட்சத்திரத்தையும் அருந்ததியையும் கண்டனர். பின்பு மீதி ஹோம காரியங்களையும் முடித்து மிகுந்த நெய்யார் சிவபெருமான் கட்டை விரலால் தன் இதய பிரதேசத்தையும் அனானிகை என்னும் மோத விரலால் பார்வதியின் இதய பிரதேசத்தையும் தொட்டுக் கொண்டார். பின்பு ஸ்வஸ்தி வாசனமும் மகாசீர்வாதமும் அக்ஷதை கொண்டு வேதவித்துக்கள் செய்யக்கூடிய ஆசியும் நடந்தது. சிவபெருமான் பார்வதியின் நெகுட்டில், அதாவது முன் நெற்றி வகுட்டில் சுமங்கலியின் அடையாளமாக குங்குமத்தை இட்டார். அச்சமயம் பார்வதியின் அழகிற்கு எல்லையோ அதை கூற சொற்களோ இல்லை. பின்பு அந்தணர்களது கட்டளையை ஏற்று தம்பதிகள் இருவரும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்தனர். பக்தர்களது மனத்திற்கு அதுவன்றோ சொல்வதற்கு அரிதான ஆனந்தம். முனிவரே, பின்பு புதுமண தம்பதிகள் இருவரும் நான் கூற ஹோமத்தில் மிகுந்த நெய்யை ஒரு சொட்டு சாப்பிட்டார்கள். இங்கு இந்த ஆசிரியர் உரையாசிரியர் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், நெய்யினால் ஹோமம் செய்யும் போது சிறுவம் என்னும் ஹோமக்கரண்டியில் ஹோமம் செய்தது போக மீதியுள்ள நெய்யை புரோக்ஷணி பாத்திரத்தில் விடுவர். ஒவ்வொரு ஆகுதிக்கும் இவ்வாறு செய்ய வேண்டும். இந்த நெய்க்கு சம்ஸ்ரவம், அதாவது சம்பாதம் என்ற பெயர். ஹோமம் முடிந்ததும் ஹோமம் செய்த எஜமான் இதில் ஒரு சொட்டு சாப்பிடுவான். இதற்கு சம்ஸ்ரவ பிராசனம் என்ற பெயர். இது வடநாட்டில் உள்ளது. தென்னாட்டில் ஹோமத்திற்கான சரு என்கிற அன்னத்தை இரண்டாக பிரிப்பர். ஒன்று ஹோமசரு, மற்றொன்று பிராணசரு. இந்த பிராணசருவின் மேல் நெய்யினால் இடப்படும் ஒவ்வொரு ஆகுதியிலும் மிகுந்த நெய்யை விடுவது வழக்கம். இதற்கு சம்பாதம் என்ற பெயர். இதைத்தான் நான் நம் தென்னாட்டில் சாப்பிடுவது வழக்கம். தொடர்ந்து, திருமணச் சடங்குகள் முழுவதும் முறைப்படி முடிந்ததும் சிவபெருமான் பிரம்மாவான எனக்கு பூர்ண பாத்திரம் தானம் செய்தார். பின்பு ஆச்சாரியருக்கு கோதானம் செய்தார். அறநூல்களில் கூறப்பட்டபடி அனைத்து மங்களதானங்களும் செய்யப்பட்டன. பின்பு அந்தணர்களுக்கு தலா 100 பொற்காசுகள் தரப்பட்டன. கோடிக்கணக்கான ரத்னங்கள் தானம் அளிக்கப்பட்டன. பல பல திரவியங்களும் தானமாக அளிக்கப்பட்டன. அப்பொழுது தேவர்களும் மற்றும் உள்ள சராசர வஸ்துக்களும் மகிழ்ச்சியில் போற்றி போற்றி என கூறி குதூகலித்தனர். எங்கும் மங்களச் சொற்களும் மங்கள கீதங்களுமே நிறைந்தது. வாத்தியங்களின் இன்னிசை ஒலி அனைவரையும் மிகவும் மகிழ்ச் செய்தது. பின்பு நான், ஸ்ரீ மகாவிஷ்ணு, தேவர்கள், ரிஷிகள் என அனைவரும் இமமானிடம் அனுமதி பெற்று நாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு சென்றோம். இமமானது நகரத்து பெண்டிர்கள் சிவனையும் பார்வதியையும் அக்கல்யாண மகாலில் குலதெய்வதைக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு அழைத்துச் சென்று அங்கு உலகியப்படி வேண்டிய சடங்குகளை செய்தனர். அப்பொழுது அங்கு எங்குமே ஆனந்தமே வெள்ளமெடுத்தாற்போல் மகிழ்ச்சி பொங்கியது. உரிய நேரத்தில் உரிய சடங்குகள் முறைப்படி செய்யப்பட்டன. அப்பொழுது சரஸ்வதி, லக்ஷ்மி, சாவித்ரி, கங்கை, அதிதி, சசி தேவி, லோபாமுத்திரை, அருந்ததி, அகல்யை, துளசி, சுவாகாதேவி, ரோகிணி, பூமி பிராட்டி, சதரூபை, சம்யை, ரதி என்ற 16 தெய்வ பெண்டில் அத்தம்பதிகளை காண அங்கு வந்தனர். இவர்களைத் தவிர தேவ கன்னிகைகள், நாக கன்னிகைகள், முனி கன்னிகைகள் என மற்றவரும் வந்திருந்தனர். அங்கு வந்த பெண்டிர்களது எண்ணிக்கையை அறிவார் யாரோ? சிவபெருமான் ரத்னங்களால் இழைத்த அழகிய சிங்காதனத்தில் விற்றிருக்க பெண்டிர்கள் பல பல கேலி பேச்சுக்களால் அவரை மகிழச் செய்தனர். பின்பு அத்தம்பதிகள் விருந்துண்டு தாம்பூல சரவணம் எனும் வெற்றிலைப்பாக்கு சாப்பிடும் சடங்கையும் செய்தனர். இதுவே தமக்கு அனுகூலமான நேரம் என்றெண்ணிய ரதிதேவி ஏழை பொங்காளரான சிவபெருமானிடம் வேண்டலானாள், இறைவா, பார்வதி பிராட்டியை கைப்பிடித்து நீங்கள் பிறர்க்கரிய பெரும் பெற்றை பெற்றுவிட்டீர்கள். ஆனால் தன்னலங்கருதாது பிறர் நலமே விரும்பும் என் கணவரை மட்டும் தாங்கள் எரித்து சாம்பராக்கினீர்களே, அது ஏன்? இப்பொழுது என் கணவரை உயிர்ப்பித்து தாருங்கள். அப்பொழுதுதானே தங்கள் மனதிலும் காமம் உதிக்கும். இதுவரை உங்களுக்கு உங்கள் மனைவியை இழந்த துன்பம், எனக்கோ கணவனை இழந்த துன்பம். இப்பொழுது இதை தாங்கள்தான் விரட்டி அடிக்க வேண்டும். இறைவா, இன்று உங்கள் திருமணத்தால் அனைவரும் மகிழ்ந்திருக்க நான் மட்டும் கணவரை இழந்த துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேனே, இது நியாயமா? நன்மையே பிரியும் சங்கரனே, கருணை கொண்டு என்னையும் கணவரோடு கூடியவளாக செய்யுங்கள். ஏழைக்கு இறங்கும் பிரபுவே, நீங்கள் முன்பு கூறியதை இப்பொழுது உண்மையாக்குங்கள். என் துன்பத்தை களைபவர் இம்மூலகங்களில் உங்களைத் தவிர யாருளர்? இதை ஆராய்ந்து என் மேல் கருணை காட்டுங்கள். ஏழைக்கு இறங்குபவரே, எம்பெருமானே, அனைவருக்கும் மகிழ்ச்சியை நல்கும் தங்களது இந்த திருக்கல்யாணத்தில் என்னையும் மகிழ்ச்சி கொள்பவளாக செய்யுங்கள். என் மணாளரை பிழைக்கச் செய்தபின்தான் தங்களது அன்பான பார்வதி பிராட்டியோடு தங்களது அழகிய திருவிளையாடல் முழுமை பெறும். இதுதான் உண்மை. இறைவா, எதனையும் செய்து முடிக்கும் தலைமை பெற்ற பரம்பொருள் தாங்கள்தான். பல சொல்லி என்ன, சர்வேஸ்வரா, என் பிராணநாயகரை உடனே உயிர்விழைக்கச் செய்யுங்கள். இவ்வாறு கூறிய ரதிதேவி காமதேவனது உடற்சாம்பலை சேகரித்து வைத்துள்ள மூட்டையை இறைவனிடம் தந்து, நாதா, என் உயிர் நாயகா என்று அழுது புலம்பனானாள். ரதியின் புலம்பலை கேட்டு சரஸ்வதி முதலிய தேவிகளும் அழத் தொடங்கினர். பின் பரிதாபமான குரலில், இறைவா, தங்கள் திருப்பெயர் அடியவர்க்கு அன்பர், ஏழை பங்காளர் என்பதன்றோ? தாங்கள் அன்பருக்கு எளியவர், கருணை கடல். ஆகவே மன்மதனுக்கு உயிர்ப்பிச்சை அளித்து ரதியை மகிழ்ச்சி கொள்ளச் செய்யுங்கள். தங்களை வணங்கி வேண்டுகிறோம் என்று வேண்டினர். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்த கருணை கடலான இறைவன் ரதியின் மேல் இரக்கம் கொண்டார். முத்தலை சூலம் தரித்த இறைவனது அமுத கடாட்சம் பெறவே அச்சாம்பலிலிருந்து மன்மதன் உயிர் பெற்று எழுந்தான். முதலில் இருந்தது போன்ற அதே திருமேனி, அதே வேடம், அதே சின்னங்கள், திருவுருவம் முன்பிருந்தது போன்றே அதே அளவு அழகிய புன்சிரிப்பு, மலரம்புகளும் கரம்பு வில்லும் கொண்டு மதனனான தன் கணவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது கண்ட ரதிதேவி சிவபெருமானை வணங்கி பிறவி பயனை பெற்றவள் ஆனாள். தன் உயிர் கணவனை மீண்டும் உயிருடன் அளித்த சிவபெருமானை இறைவரும் இருவரும் கைகூப்பி வணங்கி பலவாறாக துதித்தனர். மனைவியோடு மன்மதன் துதித்ததை கேட்ட மனமுருகிய இறைவன், மன்மதனே, நீங்கள் இருவரும் துதித்ததை கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். தானாக தோன்றும் காமனே, வேண்டும் வரம் கேள், நீ விரும்பியதை தருவேன் என்று கூறினார். சிவபெருமான் கூறியதை கேட்ட மன்மதன் மகிழ்ச்சியில் மூழ்கி இரு கைகூப்பி தலைமணங்கினார். தழுதழுக்க, தேவாதி தேவனே, கருணைக்கடலே, இறைவனே, தாங்கள் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டிருப்பீர்களேயானால் எனக்கும் மகிழ்ச்சி தருபவராக ஆக வேண்டும். இறைவா, நான் முன்பு செய்த குற்றத்தை மன்னித்துள்ள வேண்டும். என் மக்களிடம் எனக்கு அன்பு உண்டாக வேண்டும். தங்கள் திருவடிகளில் பக்தியை தாருங்கள், தங்கள் திருவடிகளில் பக்தியை தாருங்கள் என்று இறைஞ்சினான். காமன் கூறியதை கேட்டு மகிழ்ந்த இறைவன், அப்படியே ஆகட்டும் என வரமளித்து பின் கருணையே வடிமெடுத்த சிவபெருமான் சற்றே புன்முறிவளித்தவாறே, மதிநுட்பம் கொண்ட காமனே, நான் உன்மேல் மகிழ்ச்சி கொண்டேன். உன் மனதில் உள்ள பயத்தை தள்ளிவிடு. நீ ஸ்ரீ விஷ்ணுவிடம் செல், என்னிடமிருந்து விலகியே இரு என்று கட்டளையிட்டார். பின்பு காமதேவன் சிவபெருமானை வணங்கி வெளிவர ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அவனுக்கு ஆசி வழங்கினர். இறைவனான பரமேஸ்வரன் பார்வதியோடு அரிசுவை உண்டி உண்டுவிட்டு மேனை இமமானிடம் அனுமதி பெற்று தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அரண்மனைக்கு சென்றார். அப்பொழுது முனிவரே, பெருவிழாவில் வேத முழக்கம் எங்கும் கேட்டது. வீணை முதலிய கம்பிவாத்தியம், மிருதங்கம், பேரி முதலிய தொற்கருவி, புல்லாங்குழல் முதலிய துளைசைக்கருவி, ஜால்ரா முதலிய உலோகவாத்தியம் என நான்வகை வாத்தியங்களும் ஒலித்தன. தன் அரண்மனை திரும்பிய சிவபெருமான் உலகியலுக்கு ஏற்ப முனிவர்களை தண்டனிட்டு வணங்கினார். எனக்கும் ஸ்ரீஹரிக்கும் தலைதாழ்த்தி வணக்கம் தெரிவித்தார். தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கினர். எங்கும் ஜெயஜெய போற்றி போற்றி என்ற போற்றி ஒலியும், வணக்கம் கூறும் வணக்க ஒலியும், அனைத்து தடங்கல்களையும் நீக்கும் மங்களம் அளிக்கவல்ல வேதமன்ற ஒலியினே நிறைந்திருந்தது. நான், ஸ்ரீஹரி, இந்திரன், ரிஷிகள், சித்தர்கள், தேவர்கள் என அனைவரும் சிவபெருமானை துதித்து போற்றி வணங்கி அவரது பணிவிடையில் ஈடுபட்டோம். தன் விருப்பப்படி திருமேனி கொள்ளும் இறைவன் எல்லோருக்கும் உரியவாறு மரியாதை அளித்தார். பின்பு அவரிடம் அனுமதி பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு சென்றனர். அத்தியாயம் 52. பிரம்மதேவர் கூறுகிறார், அப்பா நாரதா, பேறு பெற்றவர்களிலேயே பிறர்க்கரிய பேறு பெற்றவனான இமவான் அனைவரும் உணவு உண்ண ஏற்ற ஒரு பெரிய திருமுற்றத்துக்கே அழகுபடுத்தி தன் மகன்களையும் மற்ற பரந்தங்களையும் அனுப்பி சிவபெருமானையும் மற்ற தேவர்களையும் உணவு உண்ண அழைக்கச் செய்தான். வந்தவர்களுக்கெல்லாம் அன்போடு உயர்ந்த அரிசுவை உண்டி விடைத்தான். சாப்பிட்டவின் அனைவரும் ஓய்வெடுக்க தாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றனர். மேனை கூற சுமங்கலி பெண்டர் சிவபெருமானை வேண்டி வணங்கி நறுமண கொடி வீட்டில் அவரை அழைத்துச் சென்று மேனை அளித்த அழகிய ரத்ன சிங்காதனத்தில் அமரச் செய்தனர். அக்கொடி வீட்டினை சிவபெருமான் மகிழ்ச்சியோடு சுற்றி பார்த்தார். எங்கும் ஒளிவிடும் நூற்றுக்கணக்கான மணி விளக்குகள், ரத்னமயமான பாத்திரங்களும் ரத்ன கலசங்களும் வைக்கப்பட்டிருந்தன. முத்துக்களாலும் மணிகளாலும் அரண்மனை முழுதும் ஒளிர்ந்தது. திரும்பும் இடமெல்லாம் ரத்ன கண்ணாடிகள், வெண் சாமரங்கள் மற்றும் முத்துக்களாலும் நவமணிகளாலும் ஆன அழகிய தொங்கு மாலைகளால் சூழப்பட்ட அக்கொடி வீடு செல்வச் செழிப்புடன் காணப்பட்டது. அதற்கு உமை சொல்ல சொல்லியில்லை. தெய்வத்திருவும் விசித்திரங்கள் நிறைந்ததும் மனத்தை கவர்ந்தெடுத்து பேரின்பம் தருவதாகவும் இருந்தது. பலவாறான சித்திரங்கள் தீட்டப்பட்டது போன்றிருந்தது. சிவபெருமானது ஒப்புயர் பெற்ற பெருமையை விளக்குவதாகவும் இருந்தது. அவ்வடகிய திருமாளிகை சிவலோகம் என்று புகழ் பெற்றது. எங்கும் நறுமணம், எங்கும் ஒளி, சந்தனமும் அகரமும் சேர்ந்த கலவையின் நறுமணம் வீசியது. போதா ரமணி நல்ல பஜ்ஜுமத்தை பரப்பப்பட்ட அம்மாளிகை விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டது. சுவர்களில் பல பல சித்திரங்கள் அழகுபடுத்தின. பொறுக்கி எடுக்கப்பட்ட ரத்னமணி மாலைகள் ஆங்காங்கு தொங்கவிடப்பட்டுள்ளன. விஸ்வகர்மாவால் செயற்கையாக அமைக்கப்பட்ட ஸ்ரீவைகுண்டம், பிரம்மலோகம், கைலாயம், இந்திரபவனம், சிவலோகம் ஆகியனவும் அங்கிருந்தன. இவ்வாறு அழகி மிளிரும் குடிவீட்டை கண்டு வியந்த சிவபெருமான் மலையரசன் இமமாலை புகழ்ந்து பேசி மகிழ்ந்தார். அங்குள்ள ரத்னங்கள் இடைத்த கட்டிலில் சிவபெருமான் மனநிறைவோடு சற்றே துயின்றார். இங்கு இமமான் தனது உற்றார் உறவினர்களுக்கும் மற்றையோருக்கும் அன்னம் பாரித்து விட்டு மீதி இருந்த காரியங்களையும் நிறைவு செய்தான். இங்கு இமமான் இன்றி அமையாதனமான காரியங்களை முடித்து நிற்க அங்கு இறைவன் கண் வளர்ந்து அருளினார். இதற்குள் இரவு கழிந்து பொழுது புலர்ந்தது. விடிவோரையில் உற்சாகம் கொண்டோர் பலவாறான வாத்தியங்களை இசைத்தனர். இதை கேட்டு ஸ்ரீ விட்டுமுதலிய தேவர்கள் மகிழ்ச்சியோடு எழுந்திருந்து தங்கள் இஷ்ட தெய்வமான சிவபெருமானை நேர்ந்தவாறே தங்கள் வாகனங்களை தயார் செய்து கொண்டு கைலை செல்ல ஆயத்தமாகி தர்மதேவதையை சிவபெருமான் பக்கலுக்கு அனுப்பி வைத்தனர். யோக சக்திகள் நிரம்பிய தர்மதேவன் யோகநாதரான சிவபெருமானிடம், பிரமதகணங்களின் தலைவரே, எழுந்திருங்கள். தங்களுக்கு நலன் உண்டாகட்டும். எங்களுக்கும் நலனே செய்க. ஊர்வலத்திற்கு வந்திருந்த தேவர்கள் அனைவரையும் புண்ணியர்களாகச் செய்யுங்கள் என்று வேண்டி நின்றார். தர்மதேவர் கூறியதை கேட்டு சிவபெருமான் கருணையோடு அவரை கடாட்சித்து சற்றே சிரித்த வண்ணம் படுக்கையை விட்டு எழுந்து, நீ முன்னே செல், நான் நிச்சயமாக விரைவில் வந்து சேர்கிறேன் என்று கூறி அருளினார். சிவபெருமான் இவ்வாறு கூறவே தர்மதேவன் ஊர்வலத்திற்கு சென்றான். சிவபெருமானும் அங்கு செல்ல ஆயத்தமாவது கண்ட பெண்கள் அங்கு வந்து சிவபெருமானது திருவடித்தாமரைகளை தரிசித்து மங்களப்பாட்டுக்களை பாடி பெருவிழா எடுத்தனர். சிவபெருமானும் உலகியலை அடுத்து காலைக்கடன்களை முடித்து மேனை மற்றும் இமமானிடம் அனுமதி பெற்று ஊர்வலத்திற்கு சென்றார். முனிவரே, அப்பெருவிழாவில் வேதமந்திர ஒலி நாற்புறமும் சூழ்ந்தது. மக்கள் நால்வகை வாத்தியங்களை இசைத்தனர். தன்னிடக்கு தன் இடத்திற்கு வந்த சிவபெருமான் உலகியலை தொடர்ந்து முனிவர்களையும் ஸ்ரீமன் நாராயணரையும் என்னையும் வணங்கினார். தேவர்கள் சிவனை வணங்கினர். எங்கும் போற்றி போற்றி வணக்கம் வணக்கம் என்ற முழக்கம். அனைத்து மங்களங்களையும் அருளும் வேத ஒலி. எங்கும் ஒரே கோலாகலம். அத்தியாயம் 53. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் ரிஷிகளும் கைலை திரும்ப எண்ணினர். அப்பொழுது இமமான் அவர்கள் தங்கியுள்ள இடத்திற்கு வந்து அனைவரையும் விருந்திற்கு அழைத்தான். பிறகு சிவபெருமானையும் அழைத்துவிட்டு தன் அரண்மனை சென்று விருந்திற்கான ஏற்பாட்டை கவனிக்கலானான். மகிழ்ச்சியும் ஆசையும் பொங்கி வர உரிய முறையிலன்றோ இமமான் அனைவரையும் விருந்திற்கு அழைத்துள்ளான். சிவபெருமான், ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மதேவனான நான், மற்றுமுள்ள தேவர்கள் முனிவர்கள் என அங்கு வந்துள்ளோரது திருப்படிகளை ஆதரவோடு அலம்பி மண்டபத்தில் உள்ள ஆசனங்களில் அமர்த்தி தன் சுற்றம் சூழ விருந்தினர்களை அறுசுவை உண்டியளித்து மகிழ்வுறச் செய்தான். நாங்கள் அனைவரும் முறைப்படி நன்கு உணவருந்தி ஆச்சமனம் செய்து இமமானிடம் அனுமதி பெற்று எங்கள் தங்குமிடங்களுக்கு சென்றோம். முனிவரே, இதே போன்று 3 நாளும் இமமான் முறைப்படி தானங்கள் அளித்து ஆதரவோடு அனைவருக்கும் உரிய முறையில் மரியாதை செய்தான். 4 நாள் வந்ததும் அந்த நாளில் செய்ய வேண்டிய வைதிக கர்மங்களை முறைப்படி செய்வித்தான். இவையன்றி திருமணச் சடங்குகள் நிறைவடையாதனமன்றோ? பெருவிழாவும் ஆஹா ஆஹா என்ற வியப்பொலியும் போற்றி போற்றி என்னும் அருளலியும் எங்கும் நிறைந்தது. நிறைய தானங்கள் தரப்பட்டன. எங்கும் பலவாறான ஆடல் பாடல்கள். 5 நாளன்று தேவர்கள் அனைவரும், மலையரசே, நாங்கள் இனி எங்கள் இருப்பிடம் செல்ல வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று அன்பும் மகிழ்ச்சியும் மீதுவ வேண்டினர். இதை கேட்ட இமமான் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம், தேவர்களே, கருணை கூர்ந்து தாங்கள் இன்னும் சில தினங்கள் இங்கு தங்கி என்னை ஆட்கொள்ளக்கூடாதா என்று வேண்டினான். இவ்வாறு கூறிய இமமான் அன்பினால் தேவர்களையும் சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணுவையும் என்னையும் மற்றவர்களையும் வெகு நாட்கள் வரை அங்கேயே தங்க வைத்து தினந்தோறும் உரிய முறையில் பூஜித்தான். இவ்வாறு தேவர்கள் அங்கேயே வெகு நாட்கள் தங்கியிருக்க நேரவே அவர்கள் சத்தரிஷிகளை மலையரசன் பக்கலில் அனுப்பினர். அவர்களும் இமமானிடமும் மேனையிடமும் உரிய முறையில் பேசி சிவபெருமானது உண்மை தத்துவத்தை விளக்கி கூறி இமமானது பிறர்க்கரிய பெரும்பேற்றையும் புகழ்ந்தனர். முனிவரே, அவர்களது சீரிய உபதேசத்தை கேட்ட இமமானும் விருந்தினர்களுக்கு அவர்கள் உலகம் செல்ல அனுமதி தர ஒத்துக்கொண்டான். சிவபெருமானும் கைலைக்கு புறப்பட தயாராக இருக்கும் தேவர்களோடு இமமானிடம் செல்ல இதை கண்ட மேனை உறக்க கதறிய வண்ணம் கருணை கடவுளான சிவபெருமானிடம் கூறலானாள். மேனை கூறுகிறாள், கருணைக்கடலே, என் பெண்ணான பார்வதியை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். தாங்களோ எளிதிலேயே மகிழ்ச்சி கொள்பவர். பார்வதி செய்வது 1000 குற்றங்கள் ஆயினும் தாங்கள் அதை பொறுத்து உருளுதல் வேண்டும். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என் மகள் தங்களது திருவடித்த திருவடித்தாமரைகளில் பக்தி கொண்டவளாகவே இருப்பாளாக. கனவிலும் நினைவிலும் எப்பொழுதும் மகாதேவரான தங்களைத் தவிர வேறு நினைப்பில் இருக்க மாட்டாள். காலனை வென்ற காலகாலனே, தங்களை பற்றிய பக்தி பேச்சுக்களை கேட்ட நொடியிலேயே ஆனந்த கண்ணீர் பெருக உடல் புலகித்து நிற்கிறாள். உங்களை பற்றிய இகழ் சொற்களை கேட்க இறந்தவளை போல மௌனமாகிறாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய மேனை தன் மகளான பார்வதியை சிவருமானது திருக்கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் கண் எதிரிலேயே மூச்சையிற்றாள். அப்பொழுது இறைவன் மேனைக்கு தேற்றரவு கூறி தேவர்களோடு மகிழ்ச்சியாக புறப்படலானார். தேவர்களும் சிவபெருமானுடன் மற்ற பணியாட்களுடனும் சிவபெருமானை நெறிந்தவாறே கயிலை நோக்கி புறப்பட்டனர். இமயமலையை கடந்து வெளியே ஓர் உயரிய உயானவனத்தில் தங்கி பார்வதி பிராட்டியின் வருகை எதிர்நோக்கி இருந்தனர். முனிவரே, இதுவரை சிவபெருமான் மற்றும் உள்ள தேவர்களது திருமண யாத்திரையை கூறினேன். இனி பார்வதி பிராட்டியின் திருமண விடையாற்றியை பற்றி கூறுவேனாக. அந்த யாத்திரை பிரிவாற்றாமை மற்றும் மகிழ்ச்சியோடு கூடியது.